தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக.
கிறிஸ்துவில் பிரியமானவர்களின், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் உரித்தாக்குகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய திரு அவை உலகமெங்கும் புனித தொன்போஸ் கோவிலுடைய விழாவை சிறப்பிக்கின்றது. இளைஞர்களின் மிகச்சிறந்த தோழனாய் தந்தையாய் இருக்கிற புனித தொன்போஸ் கோவிலுடைய வாழ்க்கை நம் அனைவருக்கும் இன்னும் ஒரு அழகான பாடம். கடவுளை நோக்கி, இயேசுவை நோக்கி, அன்னை மரியாளை நோக்கி நம்மை எல்லாம் அழைத்துச் சொல்கின்ற இன்னும் ஒரு அற்புதமான பாதை அவருடைய வாழ்க்கை. ஆகவே நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமான நபரை புனிதராக கடவுள் கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் தன் கனவு, தன்னுடைய சிந்தனை, தன் பணிகளை எல்லாம் அவர் தன்னோடு முடக்கி கொள்ளாமல் சலேசிய அவையை துவங்கி தன் பணிகளை எல்லாம் இந்த உலகெங்கும் அவர் ஆற்றி வருகிறார். உலகின் பல நாடுகளில் வெறும் 200 ஆண்டுகளுக்குள் அவருடைய சபையை சார்ந்த அருள் தந்தையர், அருள் சகோதரிகள் எல்லாம் பரவி அவருடைய கனவை நனவாக்கி வருகிறார்கள். குறிப்பாக சிறுவர்களை, இளைஞர்களை அணுகி அவர்கள் மத்தியில் தங்களுடைய பணிகளை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆகவே ஆண்டவர் தாமே அவர்களுடைய பணிகளை எல்லாம் இன்னும் நிறைவாக ஆசீர்வதித்து இன்னும் நிறைய மக்களுக்கு அவர்கள் புனித தொன்போஸ்கோ கொண்ட கனவினை கொண்டு சேர்க்கவும் அதன் வழியாக கடவுளை மாற்றுப்படுத்தவும் வேண்டி இந்த பழியிலே நாம் அந்த அவையைச் சார்ந்த அத்துணை அருள் தந்தையர், அருள் சகோதரிகளுக்காகவும் சிறப்பாக பன்றாடுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள், பாவங்களை எண்ணி மனம் வருந்தி வானக தந்தையிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இன்றென்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, அருள் பலியானரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்புத்தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடிச் செல்லவும் வாழ்நாள் முழுமைக்கும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
சாமுவேல் 2 வாசகம் அதிகாரம் 15 இறைவார்த்தை 13-14 மற்றும் 30 அதிகாரம் 16 இறைவசனங்கள் 5-13 வரை. அந்நாள்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எஸ்லேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும் வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது, விரைவில் வெளியேறுங்கள், இல்லையே அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமெயி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் பலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லறிந்தான். சிமெயு பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பழி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய். அன்றோ ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவாய். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரியஸ் எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும், ஒருவேளை தாவீது பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான், பென்யமீன் குலத்தைச் சார்ந்த இவன் செய்யலாகாதோ, அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார், ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார், இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பல. ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. உரத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாட்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1-20 முடியும். அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர் என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்றும் தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்தவர், ஆடை அணிந்தும் அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்தும், உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்றும் இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெற்கப்புலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே
கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, மரணப்படுக்கையில் ஒரு சிறுமி கிடக்கிறான். அச்சிறுமியை அணுகிச் சென்று, நீ அஞ்சாதே, நீ உயிர் பிழைத்துக் கொள்வாய் எனச் சொல்லி அந்த சிறுமியை ஆறுதல் வார்த்தைகளால், ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் தேற்றுகின்ற மனிதர்களை இன்று நாம் காண முடிவதில்லை. மாறாக அந்த சிறுமியின் மரணப்படுக்கையை கூட விளம்பரப்படுத்தி விமர்சனப்படுத்தி அதன் வழியாக அரசியல் செய்கின்ற, கொரோனாவை விட மிகவும் அதிபயங்கரமான மனித இன எதிரிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருபுறம் இருக்க, தன்னுடைய மரணப்படுக்கையில் தன் மனைவியை தன் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, என் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் நீங்கள் ஒரு நாளும் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் மட்டும் தளர்ந்து போகாதீர்கள், நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் என சொன்னவர்தான் இன்றைய நாளின் புனிதரான புனித தொன்போஸ்கோவினுடைய தந்தை. அன்பர்களே, நாம் கடந்த வாரத்திலிருந்து நிறைய அழைப்பு குறித்த செய்திகளை நாம் வாசித்து வருகிறோம். கடந்த வாரத்திலே புனித பவுலுடைய அழைப்பை நாம் வாசித்திருப்போம். நேற்றைய நாள் கூட முதல் வாசகத்திலே கடவுள் எரேமியாவை அழைப்பதை காண்கிறோம். எரேமியாவை அழைக்கின்ற பொழுது கடவுள் அழகான வார்த்தைகளை சொல்லுவார். எரேமியா, நான் சிறு பிள்ளை என தயங்கி நிற்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார், நான் உன்னை அரண் சூழ்ந்த நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கல சுவராகவும் ஆக்கியுள்ளேன் என சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் சிறுவனான எரேமியாவிற்கு உண்மையில் ஒரு உரமூட்டி இருக்கும். கடவுள் என்னை அரண் சூழ்ந்த நகராக இரும்பு தூணாக வெண்கல சுவராக மாற்றியிருக்கிறார் என சொல்லி. இந்த வார்த்தைகள் எரேமியாவிற்கு மட்டுமல்ல, கடவுள் யாரையெல்லாம் அழைக்கிறாரோ அவர்களை அப்படியாக மாற்றுகிறார். அதே சமயத்தில் அவர்களை குறித்து கடவுள் கண்கின்ற அந்த கனவு நிறைவேறுகின்ற வரை கடவுள் தாமே அவர்களுக்கு அரண் சூழ்ந்த நகராக இரும்பு தூணாக வெண்கல சுவராக இருக்கிறார். நம்முடைய புனிதரான புனித தொன்போஸ்கியனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை கடவுள் அவருக்கு அரண் சூழ்ந்தவராய், அவருக்கு இரும்பு தூணாய், வெண்கல சுவராய் இருந்தார். ஆம் அன்பர்களே, நம்முடைய புனிதர்களை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கையின் இரண்டாம் பாதிதான் கடவுளுக்கு உகந்ததாய், கடவுளுக்கு ஏற்றதாய், கடவுளுக்கு பணி செய்ததாய், நமக்கெல்லாம் படிப்பினைகளாய் அமையும். வெகு சிலருடைய வாழ்க்கை மட்டும்தான் சிறு வயதிலிருந்தே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடவுளுடைய பாதையிலே பயணித்தவர்களாய் இருப்பார்கள். இன்றைய நாளில் நாம் சிறப்பிக்கிற புனித தொன்போஸ்கியுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அதுவும் சிறு வயதிலிருந்தே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து அவரை உருவாக்கி தன் பணியிலே கடவுளை நிலைநிறுத்துகிறார். தன் தந்தை, தன் தாய், தன் உடன் பிறந்தவர்கள், தன் உறவுகள் என சொல்லி, பல அருள் தந்தையர் என சொல்லி தொன்பஸ்கோ பெற்றுக்கொண்ட மக்கள் அனைவருமே கடவுள் அவருக்கு முன்குறித்து வைத்து வழங்கிய மிகச்சிறந்த குடைகள். ஆகவே தொன்பஸ்கோவினுடைய வாழ்க்கையின் இரண்டாம் பாதியை விட கடவுள் அவர் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதே அவருக்கு மிகச்சிறந்த காரியங்களை, மிகச்சிறந்த வெளிப்பாடுகளை கொடுத்தார். அவற்றை குறித்து தான் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். வெகு சிலர் தான் சிறு பிள்ளையாய் இருந்த பொழுதே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்ற புனித தொன்பஸ்கோவின் வாழ்க்கையில் அவருடைய சிறு வயதிலே நிகழ்ந்தேறிய காரியங்கள் எல்லாம் அளப்பரியவை. முதலில் கடவுள் ஒரு கனவின் வழியாக அவருடைய திட்டத்தை இவருக்கு வெளிப்படுத்துகிறார். கனவு எப்பொழுதுமே நாம் மிக கூர்மையாக ஆராய வேண்டியது ஒன்று. சீராக்கியுடைய ஞான நூல் 34 கனவுகளை குறித்து நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். ஆனால் பல சமயங்களில் கடவுள் கனவின் வழியாக கூட தன் திட்டங்களை எல்லாம் மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவார். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே யோசேப்பிற்கு அப்படி ஒரு வரம் கிடைத்திருந்ததும், தானியலுக்கு அப்படி ஒரு வரம் கிடைத்திருந்ததும், இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையான புனித யோசேப்பிற்கும் அப்படி ஒரு வரம் கிடைத்திருந்தது. அப்படியாக அந்த வரிசையில் வருகின்றவர் தான் நம்முடைய புனிதரான புனித தொன்பஸ்கோ. அவர் காணுகின்ற கனவு என்ன? தன் கண்ணுக்கு முன்னால் சிறுவர்கள் தீய வார்த்தையை பேசுகிறார்கள். புனிதர் வெகுண்டெழுகிறார். கோபத்தில் அவர்களை அடிக்கின்றார். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் தோன்றி, அடிப்பதனால் அல்ல, அன்பினால் மட்டுமே நீ அவர்களை திருத்த முடியும் என சொல்லி அவரிடத்தில் எடுத்துரைக்கிறார். அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்துவும். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் புனிதருக்கு தோன்றுகிறார்கள். விழித்தெழுகிறார் கனவிலிருந்து. தன் கனவை தன் சகோதரர்களுக்கு சொல்லுகின்றார். சகோதரர்கள் எப்பொழுதும் போல அவரை கேலி செய்கிறார்கள். தன் தாயிடம் சொல்லுகின்ற பொழுது தன் தாய் எடுத்துரைக்கிறார், நீ எதிர்காலத்திலே குருவாக மாறலாம் என சொல்லி. ஆக எப்படி கடவுள் இவரை பின்னாளிலே பயன்படுத்த போகிறார் என்பதை ஒரு கனவின் வழியாகவும், அவருடைய தாயினுடைய வார்த்தை வழியாகவும் கடவுள் புனித தொன்பஸ்கோவிற்கு எடுத்து சொன்னார். அவர் எடுத்து சொன்னபடியே பின்னாளிலே புனித தொன்பஸ்கோ குருவாகவே மாறினார். ஆக குருவாக மாறப்போகும் என்ற வார்த்தையை தன்னுடைய தாயினுடைய வாயிலிருந்து கேட்டுவிட்டார். அப்படியே இருக்கவில்லை, தன்னை அவர் தகுதிப்படுத்த எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். வறுமை இருக்கிறதே அது ஒரு அலையா விருந்தாளி. தந்தை இறந்து விட்டார், தாய் மட்டும்தான் அவர்களுக்காக பணிவிட செய்கிறார். இயன்ற பொழுதெல்லாம் பிள்ளைகள் தாய்க்கு உதவி செய்கிறார்கள். ஒரு நாள் தன் இல்லத்தின் அருகிலிருந்த ஒரு தோட்டத்திலே தொன்பஸ்கோ பணி செய்கிறார். ஓய்வு நேரத்திலே புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொழிலாளியுடைய மகள் அண்ணா, அவர் வந்து பொஸ்கு படிக்கின்ற புத்தகத்தை பறித்துக் கொள்கின்றார். நீ படிப்பதை நிறுத்து, வா விளையாடலாம் நினைக்கின்ற பொழுது தொன்பஸ்கு இப்படியாக சொல்லுகின்றார், இல்லை இல்லை, நான் நிறைய படிக்க வேண்டும், என்று சொன்னால் நான் பிற்காலத்திலே குருவாக மாற இருக்கிறேன். நான் நிறைய மறையுறைகளை வழங்க வேண்டும், மிகச்சிறந்த மறையுறைகளை வழங்க வேண்டும், பாவ சங்கீதனம் கொடுக்க வேண்டும் என சொல்லி தொன்பஸ்கு அந்த சிறுமியிடத்தில் எடுத்துரைக்கிறார். அதற்கு அந்த சிறுமி இவரை பார்த்து கிண்டல் செய்கிறார், நீயா, நீ குருவாக மாறப்போகிறாயா, நீ பாவசங்கீதம் கொடுக்க போகிறாய் என சொல்லி. ஆனால் அவர் சொன்னது நிகழ்ந்தேறியதும் பிற்காலத்திலே இந்த அண்ணா ஒரு தாயாக மாறி தன் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வந்து ஆண்டிற்கு 5-6 முறை இதே தொன்பஸ்கோ இடத்திலே அவர் பாவ சங்கீதத்திலே ஈடுபட்டார். தன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொண்டார். ஒரு நாள் அவருடைய தாய் தொன்பஸ்கோவிடம் கேட்கிறார்கள், நீ ஏன் குருவாக மாற வேண்டும் என சொல்லி மிகச்சிறந்த பதிலை தொன்பஸ்கோ சொன்னார். நான் குருவாக மாறி சிறுவர்களை எல்லாம் அன்பு செய்ய வேண்டும், சிறுவர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும். இதன் வழியாக முதலில் சிறுவர்கள் என்னை அன்பு செய்யும்படியாக நான் செய்வேன். அதன் பிறகு நான் இறைவனை, இயேசுவை அன்பு செய்யும்படியாக அந்த சிறுவர்கள் எல்லாம் நான் வழிநடத்துவேன் என சொல்லி தன் குருத்துவ கனவை மிக தெளிவாக அந்த சிறு வயதிலேயே அறிந்திருந்தவராய் தன் தாயிடத்திலே அவர் எடுத்து சொன்னார். அவர் எடுத்து சொன்னபடியாக தன் வாழ்க்கையின் பிற்பாதைகளை அவர் குருவாக மாறி இளைஞர்களுக்கு மட்டுமல்ல சிறுவர்களுக்கும் அவர் பயிற்சி நிலையங்களை, கல்வி நிலையங்களை, மாநில வகுப்பு நிலையங்கள்லாம் ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுடைய அன்பிற்குரியவராய் பிறகு அந்த பிள்ளைகளை எல்லாம் கடவுளை அன்பு செய்தவர்களாய் மாற்றினார். இன்று வரை அவருடைய சபையினுடைய அருள் தந்தையர் வழியாக அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. ஆக தன்னை அவர் தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். எப்படிப்பட்ட தகுதி? தான் செய்வது தவறு என சொன்னால் அந்த தவறை ஏற்றுக்கொள்வதில் அவர் கருத்தாய் இருந்தார். ஒரு முறை விளையாட்டு போக்கிலே என்ன செய்தார், வீட்டில் ஏறி ஒரு பொருள் எடுக்கிற பொழுது அங்கிருந்த ஒரு எண்ணெய் ஜாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அவர் மூடி மறைக்க ஆசைப்படவில்லை. தன் தாய் அந்த நேரத்தில் வீட்டில் இல்லை, இருந்தாலும் தன் தாய் வருவதற்கு முன்னதாக கையில் ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு, அம்மா நான் தவறு செய்து விட்டேன், உங்களுடைய தண்டனைக்கு நான் உரியவனை சொல்லி என்னை நீங்கள் தண்டிங்குமான்னு சொல்லி தன் தாய்க்கு முன்னால் அவர் நிற்கிறார். அந்த நேரத்தில் அந்த தாய் தண்டிக்கவில்லை, மாறாக தன் பிள்ளையினுடைய உண்மையான குணத்தை அவர் பார்த்து உள்ளம் மகிழ்ந்து அவரை ஆற தழுவிக் கொள்கிறார். ஆக தான் செய்கின்ற தவறை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே சமயத்தில் கடவுளுடைய பணியில் யாரேனும் தவறு செய்தால், கடவுளுக்கு எதிராக தவறு செய்தால், அதை ஒரு நாளும் அவர் சகித்து கொள்ளவே இல்லை. ஒரு நாள் தன் வீட்டிற்கு வருகிறார். அவருடைய ஆடையெல்லாம் கிழிந்திருக்கிறது. தாய் பார்க்கிறார்கள், ஏன் உன் ஆடெல்லாம் கிழிஞ்சிருக்கு? இல்லைம்மா, அந்த பசங்க கூட ஒரு சின்ன ஒரு சண்டை, அதில் வந்து கிழிஞ்சின்னு சொல்லும்பொழுது, இல்லை இல்லை, இதுக்கப்புறம் நீ வெளியே போய் விளையாடக்கூடாது, அந்த பசங்க கூட விளையாடக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது, தொன்போஸ்கோ தன் தாயிடத்தில் இறைஞ்சி கெடுக்கிற அம்மா, என்னை தடுக்காதீங்க, நான் அந்த பசங்க கூட போய் விளையாடணும், நான் அவங்க கூட போய் விளையாண்டா, நான் அவங்க கூட இருந்தால் அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொல்லி, அந்த சிறு வயதிலேயே தன்னோடு இருந்த சக வயது நண்பர்கள் இறைவனுக்கு எதிராக செயல்படாமல் இருக்க, இறைவனுக்கு எதிராக பேசாமல் இருக்க, தன்னை அவர் அப்பொழுதே அர்ப்பணித்து கொண்டார். அவருடைய தாயும் அவருக்கு அனுமதியை நிறைவாக வழங்கினார். ஆக சிறு வயதிலிருந்தே போஸ்கோ தன் கனவை நிறைவேற்றுவதில் அவர் கண்ணும் கருத்துமாய் இருந்தார். அவர் கடவுளுக்காய் தன்னை அர்ப்பணித்த பொழுது கடவுளும் இவரை உருவாக்குவதிலே நிறைவாய் இறங்கி வந்ததை நாம் அவருடைய வாழ்க்கையை வாசிப்பதன் வழியாக அறிந்து கொள்ள முடியும். நான் முன்னரே குறிப்பிட்டபடி ஏன் குருவாக வேண்டும் என சொன்னால், சிறுவர்களை நான் அழைக்க முடியும். அதன் வழியாக அவர்கள் வெறும் அன்பு பணி மட்டுமல்ல, அவர்களுக்கு நான் ஜெபிக்கவும் பாடல் பாடவும் கற்றுக் கொடுப்பேன் என சொல்லி போஸ்கு சொன்னதாக பார்க்கிறோம். ஒரு நாள் அவர் சாலையில் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதர் கயிற்றின் மீது நடந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்கு ஏராளமான மக்கள் சிறுவர்கள் கூடியிருக்கிறார்கள். போஸ்கியுடைய மனதிலே ஒரு எண்ணம் உதிக்கிறது, எனக்கு இப்படி ஒரு திறமை இருந்திருந்தால் நானும் இதனை செய்து பல மக்களை பல சிறுவர்களை என்னை நோக்கி நான் வரச் செய்வேன் என சொல்லி அவ்வீட்டிற்கு சொல்கிறார். கயிற்றின் மீது நடக்கிற அந்த பயிற்சியை மேற்கொள்கிறார். அதில் அவர் வெற்றியும் காணுகிறார். என்ன செய்கிறார், ஒரு நாள் எல்லோரும் கூடியிருக்கிற பொழுது அவர் கயிற்று மீது நடக்கிறார். எல்லா சிறுவர்களும் மக்களும் கூடி வந்து அவரை உற்சாகப்படுத்துகிறார்கள். அப்பொழுது தொன்போஸ்கோவிற்கு தன் திறமையின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்திருக்கும். அவர் முழுமையான பயிற்சி எடுத்துதான் கயிற்று மீது நடக்க இருந்தாலும் அவர் அங்கே சொல்லுவாராம், நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபம் செய்யுங்கள், நீங்க ஜெபிக்கிறன்னு சொன்னா நான் கீழே விழுந்துருவேன், என் கழுத்து எலும்பு முறிஞ்சிரும், ஆகவே நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள், நீங்கள் ஜெபித்தால் நான் அந்த கயிற்றிலே தொடர்ந்து கீழே விழாமல் நடக்க முடியும்னு சொல்லி தன்னை நோக்கி வந்த மக்களை சிறுவர்களை எல்லாம் கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கடவுளை நோக்கி அழைத்து செல்ல, ஜெபிக்க, ஜெபமாலை சொல்ல அவர் பயிற்றுவித்தார். அந்த சிறு வயதிலேயே இந்த ஞானம் அவருக்கு வந்ததா? இல்லை, உண்மையில் கடவுள் தாமே அவரை முன்குறித்து சிறு வயதிலிருந்தே உருவாக்கி கொண்டே வந்தார். கடவுளுடைய காரியத்திற்கு முன்னால் மனிதர்கள் வேறொரு காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தால் அதனை ஒரு காலமும் நம்முடைய புனித நாள் பொறுத்து கொள்ளவே முடியாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு வழிபாடு செய்கின்ற நேரம், அந்த நேரத்திலே ஒரு கலை கூத்தாடி அந்த ஊருக்கு வருகிறார். வழிபாடு நடக்கின்ற அதே நேரத்தில் அவரும் தன்னுடைய கலைகளை செய்கின்ற பொழுது அங்கே ஒரு கூச்சல் குழப்ப மக்கள் அவரை நோக்கி அப்படியே மடைமாற்றம் செய்யப்படுகிறார்கள். போஸ்கோ அவரை நோக்கி செல்கிறார். கோலியாத்தை நோக்கி சென்ற தாவீதைப் போல போஸ்கோ நோக்கி செல்கிறார். சென்ற அவரிடத்தில் சொல்லுகிறார், உனக்கு எனக்கு போட்டி வச்சுப்போம், மூணு போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில் ஒருவேளை நீ என்னை தோற்கடித்து விட்டால் நீ செய், நான் உன்னை வென்று விட்டால் நீ இந்த ஊரை விட்டே போயிடணும். போஸ்கோவினுடைய எண்ணம் அவரை ஜெயிக்கணும், என் திறமையை காட்டணும் அப்படிலாம் கிடையாது, இவரை தோற்படிப்பதன் வழியாக கடவுளுடைய வழிபாட்டிற்கு எழுகின்ற சிக்கலை எல்லாம் தீர்த்து மக்களை முழுமனதோடு அழைத்துச் செல்ல முடியும் என்பதுதான். மூன்று போட்டி நடக்குது. முதல் போட்டி ஓட்டப்போட்டி, போஸ்கோ ஜெயிச்சர்றார். இரண்டாவது போட்டி ஒரு நீரோடையை கடக்க வேண்டும், அதிலும் போஸ்கோ வென்று விடுகிறார். மூணாவது ஒரு மரத்து மேலே ஏறுற போட்டி. போஸ்கோவிற்கு முன்னதாக அந்த கலை கூத்தாடி கடகடகன்னு மரத்தினுடைய உச்சியில் ஏறிப்பேன் என்று, நீ முடிஞ்சா என்னை ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது போஸ்கோ மரத்தின் மீது ஏறி உச்சி கொம்பிலே அவர் தலைகீழாக தொங்கினார். அவருடைய கால் அந்த மரத்தினுடைய உயரத்தை விட இன்னும் அதிகமாக இருந்தது. இப்படியாக மூன்று போட்டிகளிலும் தன்னை எதிர்த்திருந்தவரை அவர் தோற்கடித்து வழிபாட்டிற்கு எழுந்த பிரச்சனையெல்லாம் சிறு வயதிலேயே அவர் தீர்க்கக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக கடவுள் அவரை பயன்படுத்தி கொண்டே வருவதை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுள் அவர் வழியாக அவருடைய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டே வருகிறார். இறை வார்த்தையை கேட்பதென சொன்னால் சிறு வயதிலேயே அவருக்கு அப்படி ஒரு ஆசை. தன்னுடைய ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவிலே இன்னொரு ஊர் இருக்கிறது. மிகச்சிறந்த மறைப்பொலி மறையுறை ஆற்றுகின்ற ஒரு குருவானவர் அங்கே வந்திருக்கிறார் என்பதை இப்படி டான் போஸ்கோ கேள்விப்படுகிறார். காலையிலும் மாலையிலும் அவர் மறையுறை ஆற்றுகிறார் என்பதும் தெரிந்து கொள்கிறார். ஆக காலை மாலை என சொல்லி ஒரு நாளைக்கு 16 கிலோமீட்டர் பயணம் செய்து மறையுறையை கேட்பதிலே அவர் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார். ஒரு நாள் வழியிலே அவர் இன்னொரு அருட்தந்தை எதிர்கொள்கிறார். அந்த அருட்தந்தையுடைய பெயர் அருட்தந்தை கலோசோ. அருட்தந்தை கலோசோ இவர் கேட்கிறார், நீ எங்கு சென்று வருகிறாய்? நான் மறையுறையை கேட்டுவிட்டு வருகிறேன். நீ என்ன கேட்டாய் சொல்லி என சொல்கின்ற பொழுது டான் போஸ்கோ ஓரிரு வார்த்தைகளை அல்ல, ஓரிரு கருத்துக்களை அல்ல, தான் கேட்ட மறையுறையை முழுமையாக அப்படியே மீண்டும் அகச் சொல்லுகிறார். ஆக அந்த தந்தை இவர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அந்த பருவத்திலிருந்து போஸ்கோவை பயிற்றுவிப்பதில், குருவாக மாற்றுவதில், கல்வியை கற்றுக் கொடுப்பதில் அவருடைய தாயின் அனுமதியை பெற்று முழுமையான பொறுப்பை எடுத்துக் கொள்கிறார். ஆக இறை வார்த்தையை கேட்பதில் அவருக்கு இந்த தாகம் அப்படி. நாட்கள் ஓடுகின்றது. ஒரு நாள் தன் இல்லத்திலே போஸ்கோ இருக்கின்ற பொழுது ஒரு செய்தி வருகின்றது, உன்னை வளர்த்தெடுக்கிற, உன்னை உருவாக்குகிற, உன் கல்வியிலே உதவி செய்கிற அருள்தந்தை கலோஸ் அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார், உன்னை அழைக்கிறார்கள் சொல்கின்ற பொழுது போஸ்கோ ஓடோடி செல்கிறார். ஓடி செல்கின்ற பொழுது அருள்தந்தை கலோஸ் என்ன செய்கிறார், போஸ்கோவின் கரத்திலே ஒரு சாவியை கொடுக்கிறார். அந்த சாவி அந்த இல்லத்தில் இருந்த ஒரு அலமாரியினுடைய சாவி. இறப்பிற்கு பிறகு அதை திறந்து பார்க்கிற பொழுது அந்த காலத்திலேயே 6000 லிரே மதிப்பிருந்த பணம் உள்ளே இருக்கிறது. போஸ்கோவினுடைய படிப்பிற்காக அந்த குருவானவர் அந்த பணத்தை அங்கே வைத்திருக்கிற பொழுது போஸ்கோ என்ன செய்கிறார், அந்த சாவியையும் அந்த பணத்தையும் அங்கே வைத்துவிட்டு அவர் மீண்டுமாக திரும்பிச் சொல்கிறார். அந்த அருள் தந்தையிடமிருந்து அவர் எதிர்பார்த்தது கடவுளை குறித்த அறிவையும் கல்வியும் தன் ஒழிய காசு பணம் கிடையாது. இன்னைக்கு ஒரு குருவானவரோ நமக்கு ஒரு ஆன்மீக தந்தையை தேர்ந்தெடுக்குன்னு சொன்னால், எந்த சாமியார் நாளைக்கு நம்ம குருப்பட்டம் வாங்குறப்ப, குருப்பட்டம் வாங்கிட்டு பங்கில் இருக்கிறப்ப நமக்கு செய்வாங்க, நமக்கு பணம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்கன்னு பார்த்து ஆன்மீக தந்தையரை தேர்ந்தெடுக்கிற காலத்தில், அந்த காலத்திலேயே தனக்கு பணம் கொடுத்த பொழுது கூட என்ன செய்கிறார், அவர் அந்த பணம் வேண்டாம் என சொல்லிவிட்டு அவர் முக மாற்றத்தோடு வருத்தத்தோடு தந்தையின் இறப்பை குறித்து அங்கிருந்து வெளியேறி வருகிறார். ஆகவேதான் பணத்தின் மீது அவருக்கு ஆசை இல்லாததால்தான், நீங்கள் ஆன்மாக்களை மட்டும் எனக்கு கொடுங்கள், மற்ற எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எடுத்து விடுங்கள் என சொல்லி விருது வாக்கை அவரால் எடுக்க முடிந்தது. இப்படியாக அருள் தந்தையர் வழியாகவும் கடவுள் நிறைவாக அவர்களோடு செயல்பட்டார். அவருடைய ஊரிலே ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே திருவிழா நடந்த சமயம் பணி செய்வதற்காக ஒரு குருமானவர் அங்கே வருகிறார். எல்லோ மக்களும் திருப்பலி முடிந்த பிறகு அங்கே நடந்த ஆடல் பாடல் விளையாட்டுப் போட்டிகளிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் அந்த குருமானவர் மட்டும் ஆலயத்தின் பணிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். போஸ்கோ ஒரு சிறுவனாக இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த குருமானவரிடத்தில் அணுகி சென்று திருப்பலி முடிஞ்சிருச்சு, எல்லோரும் ஆடல் பாடல் விளையாட்டு என சொல்லி கேளிக்கைகளுக்கு சென்று விட்டார்கள், நீங்கள் எங்கும் செல்லவில்லை என கேட்ட பொழுது, ஆலயத்தின் பணிகளை செய்வதுதான் ஒரு குருவானவருக்கு பொழுதுபோக்கு என சொல்லி குருமானவராக இருந்த அவர் எடுத்துரைக்கிறார். அவருடைய பெயர் அருள் தந்தை கப்பாசோ. இப்படி தனக்கு முன்னிருந்த வாய்ப்புகளை கூட பயன்படுத்தாமல் கடவுளுக்கு பணி செய்வதில் தன் கவனத்தையும் நேரத்தையும் செலவிட்ட அந்த குருமானவரை தான், அந்த அருள் தந்தை கப்பாசோவை தான் புனித டான் போஸ்கோ தன் வாழ்க்கையிலே ஆன்மீக குருவாக தேர்ந்தெடுத்தார். தன் வாழ்க்கையின் பல முடிவுகள் எடுக்கின்ற பொழுது இவருடைய வழிகாட்டுதலை தான் நாடி சென்றார். ஆகவே பணம் படைத்தவர்களே அல்ல, வசதி படைத்தவர்களே அல்ல, கொடுப்பவர்களே அல்ல, கடவுளுக்கு நிறைவாக நேரத்தை திறமையை கொடுத்தவர்களை தான் போஸ்கோ தேடி சென்று தன்னுடைய ஆன்மீக தந்தையாக வாழ்க்கை முழுவதும் அவர் கொண்டிருந்ததை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதுபோல் அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு அருமையான நிகழ்வு நடந்தது. தோட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு திராட்சை செடி நடுகின்ற பொழுது இப்படியாக சொன்னாராம், இந்த திராட்சை செடி அதிகமான கனிகளையும் அதிகமான சுவையையும் நீண்ட ஆய்களையும் கொண்டிருக்கும் என சொல்லி அதை நட்டு வைக்கிறார். 1828 அவர் நட்ட அந்த செடி 1890 வரை மிகுந்த கனியை, நிறைந்த சுவையை, நீண்ட ஆய்களை கொண்டிருந்ததாக வரலாற்று குறிப்புகளில் நாம் வாசிக்கிறோம். அவர் நட்ட அந்த செடி மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் அவர் துவங்கிய அவருடைய திரு அவை கூட மிகுந்த பலன் தரக்கூடியதாய், மிகுந்த மக்களுக்கு தன் பணியின் வழியாக சுவை தரக்கூடியதாய், நீண்ட ஆய்களை கொண்டதாய் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2.5 நூற்றாண்டுகள் தான் அந்த சபையினுடைய வரலாறு. ஆனால் அவர்கள் அடைந்திருக்கின்ற எல்லைகள், சென்றடைந்திருக்கிற மக்கள், செய்கிற பணிகளை பார்க்கின்ற பொழுது உண்மையில் போஸ்கோ மட்டுமல்ல, அவருடைய கனவு மட்டுமல்ல, அவருடைய சிந்தனை மட்டுமல்ல, அவர் உருவாக்கிய அந்த சலேசிய அவையும் கூட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதால் தான் இன்று பல நாடுகளில் தந்தை போஸ்கோவினுடைய பெயரால் மிகுந்த பணிகளை அவர்கள் நிறைவாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, சிறு வயதிலே எரேமியாவை போல கடவுளால் புனித தொன் போஸ்கோ அழைக்கப்பட்டார். அவர் குருவாக மாறுவதற்கு முன்னதாகவே மிகுந்த பணிகளை அவர் தன்னோடு இருந்த மக்களுக்காக, சிறுவர்களுக்காக அவர் செய்து கொண்டே வந்தார். கடவுளும் எப்படி சவுளை அழைத்த பொழுதும், தாவீதை அழைத்த பொழுதும், ஒவ்வொருவர் அழைத்த பொழுதும் கடவுளுடைய ஆவி அவர்கள் மேல் நிறைவாய் தங்கியிருந்த என சொல்லி விவிலியத்தில் வாசிக்கிறோமோ, அதுபோல கடவுளுடைய ஆவி நிறைவாய் நம்முடைய புனிதர் மீது தங்கியிருந்தது. ஆகவே தான் அவர் செய்த எல்லா காரியங்களிலும் வெற்றி கண்டார், மிகுந்த பலனை அடைந்தார், இன்றளவும் பலன் கொடுத்து கொண்டே வருகிறார். ஆக அவரை போல நாமும் மாற முடியும். அவர் தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்கு முன்னால் ஒரு நாளும் நிலைநிறுத்தியதே கிடையாது. கடவுளுடைய விருப்பத்தை செய்வதில் கருத்தாக இருந்தது போல நாம் எப்பொழுதெல்லாம் செய்கிறோமோ கடவுளுடைய கரமும் நம்மோடு இணைந்து வரும். இத்தனை மிகச்சிறந்த பணிகள் எல்லாம் அவர் செய்தாரே, அதற்கு யார் மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்திருக்க முடியும்? அவர் கனவு கண்ட பொழுது நீ குருவாக மாறலாம் என சொல்லி அவருக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தாரே அவருடைய தாய் கடவுள் அவருக்கு கொடுத்த மிகச்சிறந்த கொடை. இயேசு கிறிஸ்துவிற்கு அன்னை மரியாளை போல தொன் போஸ்கோவிற்கு அவருடைய தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக சொல்லுவாராம், என் அன்பு பிள்ளைகளே, கடவுள் உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களை எப்பொழுதும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என சொல்லி காலையிலெல்லாம் வேலை செய்துவிட்டு மாலை நேரத்தில் தன் பிள்ளைகளுக்கு அவர் கடவுளை குறித்து பாடம் எடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு தாயை தொன் போஸ்கோ பெற்றதால்தான் தகுந்த சூழலில் இறைவனுக்கு உகந்ததை அவரால் செய்ய முடிந்தது. தன் வாழ்க்கையினுடைய இறுதி நாள் வரை, தன் வாழ்க்கையின் மரணப்படுக்கையில் கிடக்கின்ற பொழுது தன் சகோதரிகளெல்லாம் பார்த்து நான் மோட்சத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன், நீங்கள் திவ்ய நற்கருணையின் மீதும் அன்னை மரியாள் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டு சொல்லி தன் கண்களை அந்த புனிதர் மூடினார். அவருடைய வார்த்தைகள் நம்முடைய கண்களை திறக்க செய்யட்டும். அவர் இருந்தது போல நாம் வாழ்க்கை சொல்லி அமைத்துக் கொள்வோம். ஆனால் பிரச்சனை என்ன? அவருக்கு கிடைச்ச சூழலை இன்று உருவாக்க நாமும் தயாராக இல்லை, பெற்றோர்களும் தயாராக இல்லை. எத்தனை பிள்ளைகள் கடவுள் உன்னை பார்க்கிறாருன்னு சொல்லி வளர்க்குறோம், கடவுள் உன்னை பார்க்கணும்னு சொல்கிறதே கிடையாது. ஒரு ஃபோனில் உங்கள் டீச்சர் பார்க்குறாங்க பேசாதன்னு சொல்லி ஆன்லைன் கிளாஸில் பிள்ளைக்கு கொடுக்குற அறிவுரையை கூட கடவுள் உன்னை பார்க்கிறாருன்னு சொல்லி பிள்ளைகளை வளர்ப்பது இல்லை. தினம் விவிலியத்தை வாசின்னு சொல்வது கிடையாது. மாலை நேரத்தில் எத்தனையோ பெற்றோர் எனக்கு தெரியும் உக்காந்து பள்ளி வகுப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு பாடமாக எடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க. எத்தனை முறை விவிலியத்தை, விவிலிய நபர்களை, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய செயலை பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்துருப்போம். ஒரு மிகச்சிறந்த தாயை பெற்றுக்கொண்டதால் அவருடைய பிள்ளையும் ஒரு மிகச்சிறந்தவராய் வளர முடிந்தது. இன்னைக்கு பெற்றோர்கள் அந்த பணியை செய்வது இல்லை, பலர் செய்வதில்லை, சிலர் செய்கிறார்கள். தொன் போஸ்கோக்கள் என்று உருவாக்கப்பட வேண்டும் என சொன்னால் அவரை உருவாக்கியதில் மிகப்பெரிய பங்காற்றிய அவருடைய தாயைப் போல மிகச்சிறந்த தாய்மார்கள் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். தன் பிள்ளைகளை தெய்வ பயத்திலே, தெய்வ வார்த்தைகளே, தெய்வ சித்தத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும் என வளர்த்தெடுக்க வேண்டும். நல்ல தாய்மார்கள் உருவாகவில்லை என சொன்னால் நல்ல பிள்ளைகள் சந்தேகம்தான். புனித தொன் போஸ்கோ தன் வாழ்நாள் முழுமைக்கும் சிறந்த பணிகளை செய்தார் என சொன்னால் கிறிஸ்துவின் மீது அவர் அடித்தளம் இடுவதற்கு கிறிஸ்துவை சிறு வயதிலேயே அவருடைய தாய் அவருக்கு இனம் காட்டினார். எத்துணை தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு இனம் காட்டுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். உலகை காட்டுகிறோம், அறிவை காட்டுகிறோம், ஆடம்பரத்தை காட்டுகிறோம், அழிந்து போவற்றை காட்டுகிறோம். அழிந்து போகாத கடவுளை காட்டுவதே இல்லை, காட்டுவதே கிடையாது. யாரோ முகவரியை சொல்லிக் கொடுக்கிறோம், அவருடன் தாய் தந்தை அண்ணன் தங்கச்சி உறவர் சொல்லிக் கொடுக்கிறோம். கடவுளை குறித்து சொல்லிக் கொள்வதில் ஆர்வம் இல்லை, நேரம் ஒதுக்குவதில்லை, செலவிடுவது கிடையாது. அதற்கு நேரம் செலவிடுவது கூட விரயம் என சொல்லி எண்ணுகிற பெற்றோரை பார்க்க முடிகிறது. மறைக்கேள்விக்கு அனுப்ப முடியாது ஃபாதர், அந்த நேரத்தில் தான் அவருக்கு கிளாஸ் இருக்குது. மறைக்கேள்விக்கு போகிறப்ப தான் ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் இருக்குது, மறைக்கேள்விக்கு போகிறப்ப தான் ஹிந்தி கிளாஸ் இருக்குது, மறைக்கேள்விக்கு போகிறப்ப தான் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருக்குது. எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து வருகிறோம். ஆனால் அழியாமையை கொடுக்கப் போகிற ஆண்டவரை கற்றுக் கொடுப்பதில் மிகுந்த கவனம் இல்லை. கவனத்தை வளர்த்துக்கொள்வோம். புனித தொன் போஸ்கோ மட்டுமல்ல, தொன் போஸ்கோவின் தாயும் கூட இன்று நம்மோடு பேசுகிறார், என் பிள்ளையை கடவுள் பயத்தில் நான் வளர்த்தது போல உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கடவுள் பயத்தில் வளருங்க என சொல்லி நான் என் தாய் கற்றுக் கொடுத்ததை கற்றுக்கொண்டது போல நீங்களும் என்னை போல கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லி இன்று அவர்கள் ஒரு குடும்பமாகவே நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த அழைப்பை நாம் வாழ்வாக்குவோம். இறைவன் தாமே நம்மையும் நிறைவாக ஆசீர்வதித்தும் புனித தொன்போஸ்கோ இளைஞர்களுக்கு தந்தையாக இருக்கிறார். அவர் நமக்கும் தந்தைதான், வாலிப பிள்ளைகளுக்கும் தந்தைதான். அவருடைய வாழ்க்கையை வாசிக்க சொல்லுவோம். கண்டிப்பாக கடவுள் அவருடைய வாழ்க்கையின் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுவார். அவரை போல நம்மையும் உருவாக்குவார். அத்தகைய நிறைந்த ஒரு பலனை இந்த திருப்பலியின் வழியாக நம் அடைவோமாக. ஆமீன்.
கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தேன். கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றேன். கலைகளின் தலைவனை காண கையில் காணிக்கை கொண்டு வந்தேன். கவலைகள் யாவும் தீர அவர் காலடி வந்து நின்றேன்.
கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்லன வானக தந்து ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித தொன்போஸ்கோ எனும் உம் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாற்றி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.